கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
சங்கம் ஏசுநாதர் திருவையிலே மரணித்த குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது எங்கள் தயாவதிய ஏசுநாதர் திருவையிலே அறையுண்டு அவருடைய இருபுறத்திலும் இரண்டு கல்வரையும் இரண்டு சிலுவையிலேற்றி வைத்தவின் அந்த துஷ்டயூதர் தாங்கள் நினைத்தபடி மனதில் விஜயம் நிறைவேற்றினோம் என்று வெகு அகமகுச்சியாய் குதித்து ஆண்டவர நோக்கினானாவித வைராக்கியமிரூடக சங்கதம் பண்ண துவக்கினார்கள்.
மனதுருக்கம் உள்ள தெய்வமே, ஏசையா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு அளவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. மெய்யாகவே எங்களது பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எமது துக்கங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு சமாதானத்தை தரும் தண்டனையை உம்மேல் ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, எங்களது மீறுதலால் நீர் காயப்பட்டீர், உமது தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். இந்நிகழ்ச்சியை கேட்கும் வான்புரா நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக.
சர்வதயாவரே இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே.
இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். எனது தோளை அழுத்துகிற இந்த சிலுவையை கொஞ்ச நேரத்திற்கு இடமாற்றி வைக்கணும் போல் தோணுது. யாராவது ஒரு கை பிடிக்க மாட்டார்களா என்று எனக்கு ஒரு ஏக்கம். வழியே போன சீமோனை வற்புறுத்தி சுமக்க வைக்கிறார்கள். சீமோன் எனது சிலுவையை வாங்கிக் கொண்டது மனதுக்கு ஆறுதலாகவும் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வாகவும் இருக்கிறது. இந்த உலகில் துன்ப வேளையில் தோள் கொடுக்க யாரும் முன்வராததால் எத்தனை மனிதர்கள் வாடிப்போனார்கள் தெரியுமா? மனிதா, உனது விரல் மட்டும் கொஞ்சம் உதவி செய்ய நீண்டிருந்தால் எவ்வளவு ஆறுதல் பிறந்திருக்கும். இரண்டு கைகள் இருப்பதே பிறருக்கு உதவிடத்தான் என்பதை மறந்துவிட்டாயா?
இயேசுவே, பிறர் துன்பங்களை சுமக்க முடியாமல் திணறும் போது துணையாக நின்றிட துணிவையும் இதயத்தையும் தந்தருளும்.
முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். எனது உடலும் முகமும் உருக்குலைந்து போயிருக்கிறது. முள்முடி குத்தி கிழித்ததால் தலையிலிருந்து வடிந்த ரத்தம் முகத்தின் தோற்றத்தையே மாற்றிவிட்டது. கண்களிலிருந்து இரத்தமும் நீரும் சம அளவில் வழிந்தோடுகின்றது. வெரோனிகா உருவிழந்த எனது முகத்தை துணிச்சலோடு துடைக்கிறாள். நல்ல இதயமும் துணிச்சலும் வெரோனிகாவிடம் நான் காண்கிறேன். இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகாவை பாராட்டுகிற நீ இந்த சமூகத்தின் கரைகளை துடைத்திட துணிச்சலோடு புறப்படும் பெண்களை துருப்பிடித்த நச்சு வார்த்தைகளால் துளைத்து விடுகிறாயே. பெண்கள் என்றால் இலக்காரமா? பெண்களை மதித்து போற்றும் சமுதாயமே உயர்ந்த சமுதாயம்.
இயேசுவே, உமது முகத்தை துடைக்க வெரோனிகாவை போல எங்கள் சமுதாயத்திலும் புதிய வெரோனிகாள் புறப்பட்டிட துணிச்சலை தாரும்.
ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். எனது கைகளும் கால்களும் நடுங்குகின்றன. விரைந்து போ என்று விரட்டி அடிக்கின்றனர் படை வீரர்கள். வழியில் நான் செத்துவிடக் கூடாது என்பது அவர்களின் கவலை. உடலில் பலம் குறைய மீண்டும் கீழே விழுகிறேன். விழுந்த இடத்திலேயே வேதனை பொறுக்க முடியாமல் கதறுகிறேன். எனது கதறல் யாருடைய காதிலும் விழவில்லை. சிலுவை பாதையில் விழுந்த இயேசுவின் கதறல் செவியில் நுழையாதவாறு அவர்களின் இதயங்கள் பூட்டப்பட்டிருந்தன. இயேசுவுக்காக கலங்கி அழுவோரே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்று தெருக்களில் வறுமையால் உணவின்றி உடையின்றி நோயிற்று கதறும் மக்களின் மூலம் இயேசுவின் கதறல்தான். இதை அறிந்தும் மௌனம் ஏன் மகனே?
இயேசுவே, எங்கள் சகோதர சகோதரிகளின் கஷ்டங்கள் கண்ணீர் துளிகள் யாவும் நீர் விழுந்து கிடக்கும் நிலைகள் என்பதை உணர்ந்து செயல்பட மனநிலையை தாரும்.
செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை. அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
சுத்த நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை. இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை அல்லது மீட்பை தரும், இரட்சிப்பை தரும் சிலுவையின் வல்லமை என்று கூட நாம் அந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தலைப்புக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வேதாகம பகுதி பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-8. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:6-8. இந்த வாசகத்தை நான் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். நான் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு விவிலிய வார்த்தைகளும் பொது மொழிபெயர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளாகும். பிலிப்பியர் 2:6-8 நாம் வாசிக்கும் பொழுது, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக நான் இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற பகுதி கடவுள் வடிவில் விளங்கிய அவர். கடவுள் வடிவில் விளங்கிய அவர், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் பொழுது அவர் கடவுளாக இருந்தார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அடிமையின் வடிவெடுத்து மனித ரூபமாகி நம் எல்லோருக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தார், பாடுகள் பட்டார், உயிர்த்தெழுந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் ஏன் அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பல பாடுகள் வழியாக சிலுவை மரணத்தை சந்தித்து உயிர்த்தெழுந்தார்? இந்த பகுதியிலே நாம் முக்கியமாக இன்றைக்கு நாம் பார்ப்பது, அதாவது கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுள் வடிவிலே விளங்கிய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு முக்கியமான காரணமே என்னையும் உங்களையும் மீண்டும் இறை சாயலுக்கு ஒப்பான மக்களாக மாற்றுவதற்காக. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் ஏன் மனித சாயலுக்கு வந்தார் என்றால், மனித சாயலில் இருக்கும் நம்ம எல்லோரையும் மீண்டும் கடவுள் சாயலுக்கு கொண்டு வருவதற்காக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் என்ன அறிகிறோம் பாருங்கள், மனிதனை இறைவன் உண்டாக்கிய பொழுது அவன் இறை சாயலிலே உண்டாக்கப்பட்டான். எப்பொழுது அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுது அந்த இறை சாயலை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் முதலாம் அதிகாரத்திலே 26வது வசனம், தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26வது வசனம், அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம், அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் மனிதனை உண்டாக்கிய பொழுது பாருங்கள், அந்த மனிதனை தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார் என்று நாம் அறிகிறோம். ஆண்டவர் மரங்களை படைத்தார், மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், படைப்பின் எத்தனையோ விதமான சூழல்களை அவர் படைத்தார், ஆனால் மனிதனை மட்டும் அவர் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கினாராம். அப்ப தன்னுடைய சாயலிலே உண்டாக்கும் பொழுது மனிதனுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், இறை சாயலுடையதாக இருந்தது, இறை தன்மை உடையதாக இருந்தது. அதனால்தான் இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். மனிதன் ஆரம்பத்திலே உண்டாக்கப்பட்ட பொழுது அவன் இறை சாயலை உடையவனாக இருந்தான். ஆனால் அவன் இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த இறை சாயலை இழந்து விட்டான். மனிதன் இழந்து போன அந்த இறை சாயலை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காகவே ஆண்டவராக இயேசு இறை சாயலில் இருந்து மனித சாயலுக்கு வந்தார், நம் ஒவ்வொருவரையும் மீண்டும் இறை சாயலுக்கு கொண்டு வருவதற்காக. ஆதாமுடைய படைப்பின் பொழுது அவனுடைய சாயல் இறை சாயலாக இருந்தது. இறை சாயல் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இறைவனைப் போல உருவமுடையவர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல, மாறாக இறைவனுடைய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறோம். இறைவனுக்குள் இருந்த அந்த குணங்கள், இறைவனுக்குள் இருந்த அந்த பண்புகள் எல்லாம் மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டது.
வான்பரணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் வந்தோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை அருள் தியானம் தொடர்கிறது.
அப்படி பார்க்கும் பொழுது மனிதன் சிந்திக்கும் ஆற்றல் உடையவனாக, திட்டமிடும் ஆற்றல் உடையவனாக, சரியது பிழையது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆற்றல் உடையவனாக, இன்னும் இறைவனுடைய படைப்பில் இருந்து புதிய படைப்புகளை உருவாக்கக்கூடிய திறமை உள்ளவனாக, மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற திறமை உள்ளவனாக, மனசாட்சி உடையவனாக, இன்னும் சொல்ல போனால் ஆவி ஆத்மா சரீரம் என்கிற அந்த மூன்று சூழல்களை உடையவனாக, மூன்று நிலைகளை உடையவனாக மனிதன் படைக்கப்பட்டான். அவன் படைக்கப்பட்ட பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவன் இறைவனோடு நேருக்கு நேராக உறவு வைத்து வாழுகிறவனாக, இறைவனோடு பேசுகிறவனாக, இறைவனோடு நேராகவே உறவாடுகிறவனாக அவன் இருந்திருக்கிறான். அவன் இறை பிரசன்னத்தினாலே முற்று முழுவதுமாய் சூழ்ந்தவனாக இருந்திருக்கிறான். அவனுடைய ஆடியே இறை பிரசன்னமாக இருந்திருக்கிறது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் தூய்மையானதாக, அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக இருந்தது. அவனுக்குள் அப்பொழுது பயமோ அல்லது அவனுக்குள்ளே குற்ற மனப்பான்மையோ அல்லது தேவையில்லாத தவறான எண்ணங்களோ அவனிடத்தில் இருக்கவில்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் தூய்மையானதாக நல்லதாக இருந்தது. படைப்புகளோடு அவன் நல்ல ஒரு உறவோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் அவன் இறை சாயலிலே படைக்கப்பட்டவன். இறைவன் என்ன சாயலில் இருந்தாரோ அதுபோலவே மனிதனும் இருந்தான். ஆனால் எப்பொழுது அவன் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அலகையினுடைய அதாவது சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு எப்பொழுது அவன் கீழ்ப்படிந்தானோ, அப்பொழுது அவனுடைய இறை சாயல் தீய சாயலாக மாற்றப்பட்டது, கெட்ட சாயல்களாக மாற்றப்பட்டது. அப்பொழுது பாருங்கள், அவனுக்குள்ளே பயம் வருகிறது, அச்சம் வருகிறது, அவனுக்குள்ளே தனிமை வருகிறது. இன்னும் பார்க்க போனால் ஆதாம் ஏவாளையும் ஏவா ஆதாமையும் குறை சொல்லுகின்ற, குற்றம் சொல்லுகின்ற நிலை உண்டாகிறது. இன்னும் இறைவனுக்கு முன்னாலே நிற்க முடியாமல் ஒளிந்து மறைந்து கொள்ளுகிற நிலை உண்டாகிறது. இன்னும் அதுக்கு மேலாக சொல்ல போனால் அத்தி இலைகளினால் தங்களை மறைத்துக் கொண்டார்களாம். அதாவது படைப்பை ஆளுவதற்காக படைக்கப்பட்டவன் இப்பொழுது படைப்பினால் ஆளப்படுகிறான். ஆக தன்னுடைய இறை சாயலை முற்று முழுவதுமாக அவன் இழந்து ஒன்றுமில்லாதவன் போல, அதாவது ஆடை இல்லாமல் இருக்கிறோமே என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் இறைவனால் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஒருமை உள்ளவனாக அங்கு அவன் காட்சி அளிக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி தன்னுடைய இறை சாயலை இழந்து தீய சாயலால் பீடிக்கப்பட்ட மனிதனை மீட்டுக் கொள்வதற்காகவே ஆண்டவராக இயேசு இறை தன்மையிலிருந்து மனித உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். என்னையும் உங்களையும் மீட்டு மீண்டும் அந்த இறை சாயலுக்கு ஒப்பான மக்களாக மாற்றுவதற்காக. ஆகவேதான் திருமறை என்ன சொல்லுகிறது பாருங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 12 அதிகாரத்திலே 2 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த உலகத்தின் போக்கும்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. பாருங்கள், இந்த உலகத்தின் வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்காதீர்கள், இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படுவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து கொள்வீர்கள். பார்த்திருக்கலாம், கடவுளுடைய அந்த திருவுள்ளத்தை, கடவுளுடைய திட்டம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுளுடைய ஆசை என்ன, ஏன் கடவுள் எங்களை உண்டாக்கினார் என்பதை எல்லாவற்றையுமே அவன் அறிய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். ஏனென்றால் அவன் இறை சாயலை இழந்ததினாலே அவனுக்குள்ளே இப்பொழுது வந்திருப்பதெல்லாம் தீய சாயல்கள் தான். தொடர்ந்து பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது, எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது எங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படும் பொழுது, அல்லது இறை சாயலை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது, எது இறைவனுடைய விருப்பம், எது இறைவனுக்கு ஏற்றது, எது சரி, எது பிழை என்பதை எல்லாம் நாம் அறிந்து கொள்கிற மக்களாக மாற்றப்படுகிறோமா? 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்தன, புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையிலிருந்து நாம் எதை அறிந்து கொள்கிறோம்? அதாவது ஒரு மனிதன் மீண்டும் ஒரு புதிய படைப்பாக மாற முடியும், அதாவது ஒரு புதிய இறை சாயலை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அந்த இறை சாயலை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் வழியாக. எப்படி அதை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்றால், அதை அந்த மனிதனுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவே இயேசு இறை தன்மையிலிருந்து இந்த உலகத்திற்கு மனித உருவெடுத்து இறங்கி வந்தார். அவர் வந்ததனுடைய நோக்கமே என்னவென்றால், எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் புதிய படைப்பாக மாற்றி, புதிய உள்ளம் கொண்டவர்களாக மாற்றி, மீண்டும் இறை சாயலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய மக்களாக நாம் மாற்றப்படும் பொழுது புதிதாக படைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமாம். பார்த்திருக்கலாம், நாம் அப்படியே ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய நிறம் நிறமாகவே இருக்கிறது, நம்முடைய தோற்றம் தோற்றமாகவே இருக்கிறது, ஆனால் நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. ஏன் உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது என்றால், அன்றைக்கு ஆதாம் அந்த இறை சாயலை இழந்து விட்டான். அதனாலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளும் பார்த்துக்கொண்டால் அந்த இறை சாயல் மறைந்து தீய சாயலால் அவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். இப்பொழுது ஒரு மனிதன் கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது, இயேசுவினிடத்திலே வரும் பொழுது, அவன் மீட்பு பெறுகிறான், மீண்டும் மறுபிறப்படைகிறான், மீண்டும் இறை சாயலை பெற்றுக் கொள்கிறான். அப்பொழுது பாருங்கள், பழையன கழிந்து புதியன அவனுக்குள் புகுந்து விடுகிறதாம், தோன்றி விடுகிறதாம் என்று திருமறையில் நாம் வாசிக்கிறோம்.
இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
நெஞ்சத்திலே தூய்மையுள்ள இயேசு வருகின்றார், தோறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுள்ள இயேசு வருகின்றார், தோறுங்குண்ட
நெஞ்சத்திலே தூய்மையுண்டு இயேசு
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இறை சாயலை தரும் சிலுவையின் வல்லமை அருள் தியானம் தொடர்கிறது.
பாருங்கள், அந்த பழையன என்றால் என்ன, அல்லது ஒரு மனிதன் இறை சாயலை இழந்து வாழும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று வேதாகமத்திலே நிறைய விடயங்களை வாசிக்கிறோம். ஒன்றை நான் சொல்லுகிறேன் பாருங்கள், கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3:5 கொலோசியர் 3:5-10 நாம் பார்க்கலாம். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பார்த்தீர்களா, உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய அல்லது உலகத்துக்குரிய உங்கள் நடத்தையில் இருந்து என்று நாம் பார்க்கலாம். அப்ப மனிதன் இறை சாயலை இழந்தவுடனே பார்த்துக்கல என்றால் இறைவனுக்குரிய இருக்க வேண்டிய அவனுடைய நிலை இப்பொழுது உலகத்துக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி அது உண்டானது என்றால், அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் உலகத்துக்குரிய சாயலாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அப்படியே மாற்றப்பட்டவர்கள் அந்த உலகத்துக்குரிய சாயலோடையே வாழ்ந்து உலக வேதனைகளோடு உலக துன்பங்களோடு உலக கஷ்டங்களோடையே ஒவ்வொரு மனுக்குலமும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பவில்லை. அவர்களை அதிலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய கடவுள் விரும்பினார். என்றால் அவர் நம்மேலே அவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இயேசுவை அனுப்பும் பொழுது பாருங்கள், நான் வாசித்தது போல பிலிப்பியர் 2:2 வாசித்தது போல இறை தன்மையில் இருந்த இயேசு இப்பொழுது மனித தன்மைக்கு வந்தார். ஏனென்றால் இறை தன்மையில் இருந்த மனிதன் இப்பொழுது உலக சாயலாய் மாற்றப்பட்டு விட்டதினாலே அந்த துன்பங்கள் அந்த வேதனைகள் அந்த கஷ்டங்கள் இருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்காக இறை சாயலில் இருக்கிற இயேசு இப்பொழுது மனித சாயலுக்கு வந்து பலவிதமான கஷ்டங்கள் வழியாக பாடுகள் வழியாக துன்பங்கள் வழியாக சிலுவை மரணத்தை அவர் ஏற்று அந்த மனிதனை மீட்டு மீண்டும் அவன் மறுபிறப்படையும்படி செய்கிறார், புது வாழ்வு அடையும்படி செய்கிறார், புதிய இதயம் கொண்டவனாக செய்கிறார். சரி, தொடர்ந்து பாருங்கள் கொலோசியர் 3:5 ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை அதாவது விபச்சாரம் ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். பார்த்தீர்களா, இன்னொரு பக்கம் நாம் சொல்வோம் என்றால் எப்பொழுது மனிதன் இறை சாயலை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அல்லது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறானோ கிறிஸ்துவுக்குள்ளாக மீண்டும் பிறக்கிற மனிதனாக அவன் மாற்றப்படாமல் இருக்கிறானோ அப்பொழுது அவனுடைய சாயல் உலகத்துக்கொத்ததாக இருக்கும். ஒரு மனிதன் உலகத்துக்கொத்ததாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லது அவனுடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் அவனை நசுக்கிக் கொண்டிருக்கும் எதுவெல்லாம் அவனை தொந்தரவு படுத்திக் கொண்டிருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்படுவது போல அவன் பரத்தமை விபச்சார எண்ணங்கள் உடையவனாக ஒழுக்கக்கேடு உடையவனாக கட்டுக்கடங்காத பாலுணர்வு உள்ளவனாக தீய நாட்டம் உள்ளவனாக சிலை வழிபாடான பேராசை உள்ளவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருப்பானாம். ஆமன்பானவர்களே, அப்படிப்பட்ட தீய உணர்வு உள்ளவனாக தீய எண்ணங்களாலேயே எப்பொழுதும் சூழப்பட்டவனாக அவன் இருக்கிறான். கொலோசியர் 3:6 இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. பார்த்துக்கலாம், கீழ்ப்படியாத மக்களுக்குள் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதாம். 7 இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்த போது நீங்களும் இவற்றில் தான் உழன்றீர்கள். பார்த்தீர்களா, அதாவது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு முன்பதாக ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்ட தீய நாட்டமுடையவர்களாகவே இருக்கிறார்களாம். எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் அவன் மறுபிறப்படைகிறானோ அல்லது இறை சாயலை பெற்றுக் கொள்ளுகிறானோ அப்பொழுது அவைகளில் இருந்தெல்லாம் அவன் விடுவிக்கப்பட்டு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறான். கொலோசியர் 3:8 ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகியவை அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயில் வரக்கூடாது. யாருக்கு சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் சொல்வோம் என்றால், யாரொருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அப்பொழுது அவர்களிடத்தில் இருந்த அந்த சினம், சீற்றம், தீமையான குணங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சுகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். கொலோசியர் 3:9 ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு, 10 புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப, பார்த்தீர்களா, தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாக அறிய முடியும். கடவுளை பற்றி நீங்கள் முழுமையாக அறிய முடியும் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை உன்னதமான பகுதி பார்த்தீர்களா? அதாவது அப்ப இயேசு ஏன் இறை தன்மையிலிருந்து, அதாவது இறை சாயலை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டிருக்காமல் மனித உருவெடுத்து உலகத்துக்கு வந்தார்? எதற்காக அவர் சிலுவையிலே அநேக பாடுகள் பட்டு நம்மை மீட்டிருக்கிறார்? எதற்காக வென்றால், இறை சாயலை இழந்த மனிதன் மீண்டும் அந்த இறை சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அது எப்படி உண்டாகிறது பாருங்கள். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மீண்டும் மறுபடியும் பிறந்த மனிதனாக மாற்றப்படுகிறான். அப்படி மாற்றப்படும் பொழுது அவனுடைய உலகத்துக்குரிய நாட்டம், உலகத்துக்குரிய குணங்கள், உலகத்துக்குரிய வழிகளிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டு இறை சாயலை பெற்று இறைவனுக்குரிய மனிதனாக மாற்றப்படுகிறான். அப்படி மாற்றப்படும் பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, அவனுடைய வாழ்க்கையிலே மீண்டும் எப்படி அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது எப்படி இறை உறவுக்குள்ள, இறை ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தார்களோ அதுபோல மீண்டும் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட உன்னதமான, மகிழ்ச்சியான, இறை பிரசன்னத்துக்குள்ளே வாழுகிற ஒரு நிலைக்குள் வந்து விடுகிறார்கள். ஆகவேதான் அந்த வசனம் எங்களுக்கு மிக மிக முக்கியமாகும். கொலோசியர் 3:10 புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள், அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் எங்களை உண்டாக்கிய அந்த இறைவனுடைய சாயலுக்குள்ளே புதுப்படைப்பு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இறை தன்மையிலிருந்து மனித உருவெடுத்து இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தார். நம்மை தேடி வந்தவர் சிலுவையிலே அநேக பாடுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவைகளெல்லாம் யாருடையது? அவைகளெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருடையதாகும். எங்களுடைய பாடுகளைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய நோய்களை, எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய தண்டனைகளை, எங்களுடைய சாபங்களை தான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது, இயேசுவினிடத்திலே வரும்பொழுது பாருங்கள், மீண்டும் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டு இறை சாயலை பெற்றுக் கொள்கிறோம். அதைத்தான் நாம் மீட்பு அல்லது ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். ஒருவன் மீட்படையும் பொழுது அல்லது ரட்சிப்படையும் பொழுது கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாக மாற்றப்படுகிறான். புது மனிதனாக மாற்றப்படுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் இறை சாயலை பெற்றுக் கொள்கிறான். இறை சாயலை பெற்றுக் கொள்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மீண்டும் உலகத்தை ஆளுகிற தன்மையை பெற்றுக் கொள்கிறான். இந்த உலகத்துக்கு அவன் அடிமையாகாமல் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற ஒரு ஆளுமையின் வல்லமையை பெற்றுக் கொள்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துக்குரிய தீய நாட்டங்கள் இருந்து விடுதலை அடைந்து கொள்கிறான். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். மீண்டும் இறை சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகிறார். அந்த இறை சாயல் உங்களுக்குள் வரும் பொழுது, மீண்டும் நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வரும் பொழுது, எப்படி அன்றைக்கு ஏதோன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இறை பிரசன்னத்துக்குள்ளே, இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ்ந்தார்களோ, அதுபோல இந்த உலகத்திலே மீண்டும் அப்படிப்பட்ட இறை பிரசன்னத்தோடு, இறைவனோடு உறவுள்ளவர்களாக, மீண்டும் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழுகிறவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் அநேக பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் பலவிதமான பிரிவினைகளுக்கும் பலவிதமான பாவ இச்சைகளுக்கும் என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் அவர்கள் வராமல் இருப்பதுதான் காரணம். எப்பொழுது ஒருவர் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வருகிறார்களோ, அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய மகிமை, இறைவனுடைய பிரசன்னம், இறைவன் கொடுக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் பெற்று வாழ முடியும். ஆகவே இறை சாயலை நமக்கு கொடுக்கிறது எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக ஒவ்வொருவரும் மீண்டும் மறுபடியும் பிறந்து இறை சாயலை பெற்றுக்கொள்கிற மக்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படி அவர்கள் மாற்றப்படும் பொழுது அவர்கள் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடிகிறது, ஒரு விடுதலை வாழ்க்கை வாழ முடிகிறது, ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ முடிகிறது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடிகிறது. சாத்தானுடைய எல்லா விதமான கட்டுக்கள் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடிகிறது. மாறாக இறை அரசை கட்டி எழுப்புகிறவர்களாக அவர்கள் வாழ முடிகிறது. அதுக்கு மேலாக சொல்ல போனால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தீய கட்டுக்கள் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு அதற்கு அடிமையா இருந்தவர்கள் இப்பொழுது அதை வெற்றி கொண்டவர்களாக வாழுகிறார்கள். எதுக்குமே அவர்களை அடிமைப்படுத்த முடியாது, எதுக்குமே அவர்களை ஆள முடியாது. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்களாக மாற்றப்படுகிறார்கள். பாவ வழிகளை விட்டு விலகினவர்களாக மாற்றப்படுகிறார்கள். சாத்தானை அவர்கள் தங்களுடைய கால்களின் கீழே கொண்டு வருகிறவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். இப்படியாக மாற்றப்படும் பொழுது அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய சமாதானமும் சந்தோஷமும் வெற்றியும் உண்டாகிறது. இறைவன் இன்றைக்கு இந்த தியானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அந்த மீட்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை, மறுபடியும் பிறந்த அனுபவத்தை, இறை சாயலை தரித்துக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தியானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் இந்த நேரத்திலே இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவராக இயேசுவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் இறை சாயலை பெற்றவர்களாக மாற்றுவதற்காகவே இறை தன்மையில் இருந்து இந்த உலகத்திற்கு நீர் இறங்கி வந்தீரே. ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் அந்த இறை சாயலை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. மறுபடியும் பிறந்த அனுபவத்தை இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. கிறிஸ்துவுக்குள் இவர்கள் புதுப்படைப்பாக மாற்றப்பட்டு இந்த உலகத்தின் வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள், வேதனைகள், இன்னும் எல்லா விதமான தீய கட்டுக்கள் இருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே இவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளட்டும், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது தாமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பரலோக வல்லமை இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். கண்ணீர் கவலைகள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வருவதாக. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு புது பிறப்பு, ஒரு புது வாழ்வு இப்பொழுது தாமே இந்த நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். நீர் அதை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். தருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்றி கீழாது. எதை நான் தருவேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீர் கல்வாரி.
ஒன்றை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பு கீடாக இதை நான் தருவேன்.
இருபத்தி ஒன்பதாம் திகதி புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை விழிப்பு ஆராதனை நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம். இதில் பங்கேற்றுக் கொள்ள விரும்புகிறவர்கள் 6478762734 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அறிய தருகின்றோம். 29ஆம் திகதி புனித வெள்ளி அன்று இரவு 10 மணியில் இருந்து மறுநாள் காலை 6 மணி வரை விழிப்பு ஆராதனை நடைபெறும். நீங்களும் குடும்பமாக பங்கு பெற்று இறை ஆசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 647-876-2734.
பாவம் என்பொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, பாவம் என்பொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா, தேவனே உம் திருப்பாடுகளால் நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக இதை நான் தருவேன் இறைவா.
நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-2734-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வாழ நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புற வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.